ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு அவத்தை இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மாஜை கண்மம் ரெண்டு மலங்கள் போதும், ஆணவம்னு ஒண்ணு சொல்லுவதற்கே தேவையில்லைன்னு சொன்னேப்பா. இப்ப முதல் தடை எழுப்புறன் கேளு. மாயை முதலென வினையின் பான்மை முதலெனவே மண்ணு பனை விதை மரபின் மயங்கும் மலன் சுத்தற்கு. அடுத்த தடை, மலம் சுத்தற்கு ஏயும் நெறி என்கொள், அதன் இயல்பாயின் முத்து என்பது என் மற்ற இவை நிற்க. இதுக்கே நீ பதில் சொல்ல முடியாது, இருந்தாலும் இருக்கட்டும். கடிதத்தில் எழுதவும் பாருங்க நிற்கன்னு, அது மாதிரி எழுதாங்க பாருங்க மற்ற இவை நிற்க. அடுத்தது நிற்கன்னா ரெண்டு மூணு செக் வச்சாரு, அதுக்கே அவன் ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில செக்கன் மெட்டுனு வச்சு முடிச்சுட்டார். என்ன இருங்கலாதி உணர்வாய் மேயபினர் தன் உருவம் விளங்காமை விளக்கும் மிகமுலகம் தண்ணில் எண்ணில் இவை விடுங்கால் உணர்வுள் தோயுணரி இலதாதல் அறியாமை எனி சொல்லியது மலமென்பர் துணிந்துளோரே. என்ன சொல்றார்? மாயை முதலென வினையின் பான்மை முதலெனவே மண்ணு பனை விதை மரபின் மயங்கும். ஆணவ மலம் என்று ஒன்று வேண்டாம், மாயை கண்மோ ரெண்டு மலங்களே போதும் என்று நீ சொன்னால் என்ன ஒரு தடை எழுந்து தெரியுமா? உயிரிடம் மாயாமலம் முதலில் வந்து பொருந்தியதா அல்லது கண்மமலம் முதலில் பொருந்தியதா என்று ஒரு வினா எழும். அந்த வினாவுக்கு நீ விடை சொல்ல முடியாது. ஏனென்றால் இது எந்த மாதிரி வினா தெரியுமா என்று சொன்னால், பனை முந்தியா கொட்டை முந்தியா கோழி முந்தியா முட்டை முந்தியா என்பது போன்ற வினா அது. ஆகவே இதற்கு உன்னால் விடை சொல்ல முடியாது இல்லையா? வரம்பின்றி ஓடுதல் என்று ஒரு குற்றம், அந்த குற்றத்தின் பார்ப்படும் வரம்பின்றி ஓடுதல் அணவத்தை என்று சொல்வார்கள். அணவத்தை வரம்பின்றி ஓடுதல், முதல்ல மாயை பொருந்தியதா அல்லது கண்மம் பொருந்தியதா? ஏன் இப்படி கேட்கின்றார் ஆசிரியர் அப்படின்னா, மாயை கண்மம் ரெண்டு மலங்கள் தான் உள்ளதுன்னு சொன்னால் இதுல முதல்ல எது பொருந்தியது என்று சொன்னால், இப்போ கண்மம் தான் பொருந்தியதுன்னா, இப்போ உயிர் கண்மத்தை செய்வதற்கு, கண்மம்னா என்ன வினை, உயிர் வினையை செய்வதற்கு உடல் வேண்டும். உடல் என்பது மாயையிலிருந்து வந்தது இல்லையா? அப்போ கண்மம் தான் முதல்ல வந்ததுன்னா கண்மத்தை செய்வதற்கு உடல் வேணும் இல்லைங்களா? சுக்கும் உடலாவது வேணும் குறைந்தபட்சம். அப்போ மாயையெல்லாம் முதல்ல பொருந்தியதுனாகும், மாயை பொருந்தினாதானே கண்மை செய்ய முடியும். ஓ, அப்போ மாயை தான் முதல்ல பொருந்தியதுனா சொல்லுவேன் யா அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு உடல் பொருந்தணும்னா அது வினைக்கீடாக தான் பொருந்தும் உடல். அந்த உடல் பொருந்ததுக்கேற்ற முன்வினையே அந்த உயிர் செஞ்சிருக்கணும். ஆகவே மாயை தான் முதல்ல பொருந்தி சொன்னா அதுக்கேற்ற கண்மம் வேண்டும் என்று ஒரு தடையரும். கண்மம் தான் முதல்ல செஞ்சதுன்னு கண்மம் செய்வதற்கு உடல் கருவிகளாம் வேண்டுமே, உலகம் வேண்டுமே. ஆகவே கண்மம் முந்தியா மாயை முந்தியா என்று வரம்பின்றி ஓடக்கூடிய ஒரு குற்றம் உன்னுடைய கொள்கையிலே உள்ளது. அது மட்டுமா? என்ன என்ன அதான் பனை விதை மரபின் மயங்கும். பனை முந்தியா அதன் விதை முந்தியா, தாள பீஜ நியாயம் என்று இதை சொல்வார்கள். தாள பீஜ நியாயம், தாளம் பனை, பீஜம்னா விதை, பனை முந்தியா விதை முந்தியான். மலம் சுத்தற்கு ஏயும் நெறி என்கொள், ஏன் உயிருக்கு ஆணவ மலமே கிடையாதுன்னு சொல்ற? ஆமா, அப்போ உயிர் சுத்தமா இருக்கு. சுத்தமான உயிருக்கு மாயையும் கண்மமும் எப்படி வந்து சேரும்? ஆணவ மலம்னு ஒண்ணே கிடையாதுன்னு சொன்னா, இப்ப உயிர் அனாதியில சுத்த நிலையில இருந்திருக்கு. சுத்த நிலையில உள்ள உயிரிடம் எப்படி மாயை கண்மோ ரெண்டும் வந்து பொருந்தும்? மலம் சுத்தற்கு ஏயும் நெறி என்கொள், மலம்னா அவர்கள் சொல்கின்ற மலங்கள் கண்மமும் மாயையும். கண்மமும் மாயையும் ஆணவமின்றி சுத்தமா இருக்கிற ஆன்மாவிடம் எப்படி கண்மமும் மாயையும் வந்து பொருந்த முடியும்? ஏயும் நெறி என்கொள் அதன் இயல்பாயின், அது இயல்புங்க. இதுக்கு நம்ம காரணம் எதுவும் சொல்ல முடியாது. ஆணவ மலம் ஒண்ணு கிடையாது. இப்ப கிடையாதுன்னா உயிர் வந்து அனாதியிலே சுத்தமா இல்ல இருந்திருக்கணும், சுத்தமா தான் இருக்குது. இப்ப சுத்தமான உயிரிடம் எப்படி கண்மவும் மாயையும் வந்து பொருந்தும்? ஐயா பொருந்திட்டுங்க ஐயா, அது பொருந்தியாச்சு. அது எப்படி பொருந்தும்? அதை நீக்கிறதுக்கு வழியை பார்ப்பீங்களா? அது எப்படி பொருந்தும்னு கேள்வி கேட்டுக்கிட்டு காலத்தை ஓட்டுறீங்களே அப்படிம்பாங்க அவங்க இல்லையா? அத மாதிரி அது எப்படி பொருந்தும்னா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏதோ பொருந்திட்டுங்க, அதை நீக்குவதற்கு உண்டான வழியில நம்ம நடக்கணும் அவ்வளவுதான். சரி, நீக்குவதற்கு உண்டான வழியில நடப்போம், நடந்து அதுல இருந்து விடுபடுவோம், விடுபட்டு சுத்தமாவோம். மறுபடியும் அந்த மாயையும் கண்மமும் வந்து பொருந்தாதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இல்ல இல்ல அதை பொருந்தாது, ஏன் பொருந்தாது, நம்ம வந்து அதுல இருந்து நீங்க சுத்தமாயிட்டோம். அனாதியிலையும் இப்படிதானே சுத்தமா இருந்தோம், அனாதியில தான் ஆணவமலம், ஆணவமலம்னு ஒன்னே கிடையாது நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப பிறவி எடுப்பதற்கு முந்தைய அனாதி நிலையிலே ஆன்மா சுத்தமா தானே இருந்திருக்கு, சுத்தமா இருக்கிற ஆன்மாவை தானே மாயையும் கண்மம் வந்து பொருந்துச்சு. மறுபடியும் இந்த ரெண்டையும் நீக்கி சுத்தமானா மறுபடியும் வந்து பொருந்தாதுன்னு என்னையா நிச்சயம், பொருந்தாதுன்னா அப்ப அனாதியில் மட்டும் ஏன் பொருந்துச்சு, சரியான விளக்கம் இல்லையா. அப்ப முத்தின்னா என்ன அர்த்தம் இருக்கு, முத்தியினையும் வந்து பொருந்தும்னு ஆகும். காரணமின்றியே மாயையும் கண்மம் வந்து பொருந்துச்சுன்னா முத்தி அடைந்த பிறகும் காரணமின்றியே மாயையும் கண்மமும் மீண்டும் வந்து பொருந்தும்னு ஆகும். எனவே முத்தி என்பது என், முத்தி என்பதற்கு என்ன அப்புறம் அர்த்தம் இருக்கு, சிறப்பு இருக்கு, மற்றும் இவை நிற்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இவ்வளவு குழப்பங்கள் உன்னுடைய கருத்துல இருக்கு, இவையெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு வினா நான் கேட்கிறேன் அப்படிங்கிறார், என்ன இருங்கலாதி உணர்வாய் மேய பின்னர் தன் உருவம், பின்னர் என்பது பின்னர், பின்னர்னு விரித்துக் கொள்ள வேண்டும். இருங்கலாதி உணர்வாய் மேய பின்னர் என்ன அப்படின்னா, அந்த பிறவி எடுத்து வாழும்போது இருங்கலாதி, கலாதினா கலாதி தத்துவங்கள், அந்த கலை வித்தை அராகம் காலம் நியதி இதெல்லாம் வித்யா தத்துவங்கள், அதான் கலாதி. இருங்கலாதினா பெரிய கலாதி, பெரிய கலாதி தத்துவங்களோடு பொருந்தி சூக்கும உடம்போடு பொருந்தி தூள உடம்போடு பொருந்தி இந்த உயிர் உயிர்கள் வாழ்கின்றன அல்லவா, சகல நிலையில வாழ்கின்றன. அப்படி வாழும்போது தன் உருவம் விளங்காமை, ஏன் உயிர்களுக்கு தான் உயிர்னு தெரியல இல்லையா, பெரிய பெரிய அறிஞர்களாக எல்லாம் உயிர் வாழ்கின்றது இல்லையா, உயிர்கள் பல உயிர்கள் பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்கின்றன, பல உயிர்கள் சாதாரணமானவர்களாக இருக்கின்றார்கள், சாதாரணமானவர்களாக இருக்கட்டும் பேரறிஞர்களாக இருக்கட்டும், யாருக்கும் தான் உயிர் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரலையே, தன்னை உடம்புன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன் அந்த ஆன்ம உணர்வு ஏன் வரல உயிருக்கு. கலாதி தத்துவங்களோடும் என்ன உடம்போடும் சேர்ந்து வாழ்கின்ற உயிர்களுக்கு ஏன் தான் ஆன்மாங்கிற ஒரு உணர்வு வரல இல்லையா, ஆண் உடல் எடுத்த உயிர்கள் தன்னை ஆண் என்றே நினைத்திருக்கின்றன, பெண்ணுடல் எடுத்த உயிர்கள் தன்னை பெண் என்று தான் நினைக்கின்றன. இப்படி மனித உயிர்களை இப்படி நினைக்கும் போது விலங்குகள் பறவைகள் அதே நினைச்சியும் அஞ்சறிவு விளக்கம் தான் இருக்கு, அதுவும் தான் இன்ன விலங்கு இன்ன பறவை நினைச்சுதான் எல்லா உயிர்களும் எடுத்த உடம்பே தான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒழிய எந்த உயிருக்காவது தான் ஆன்மாங்கிற உண்மை தெரியலையே, ஏன் தான் ஆன்மாங்கிற உண்மை ஏன் எந்த உயிருக்கும் புலப்படல என்று உமாதிசிவம், ஆசிரியர் உமாதிசிவம் ஐக்கியவாத சேவரிடம் வினவுகின்றார். ஐக்கியவாத சேவர் அதற்கு எப்படி விடை சொல்றான் பாருங்க, என்றால் விளங்காமை விளக்கும் மிகு உலகம் தண்ணீர் எண்ணில், இந்த உடம்பெடுத்து வாழும் உயிர்களுக்கு தான் உயிர்ங்கிற உண்மை ஏன் புரியல தெரியுமா, ஏன்னா அந்த உலகம் அப்படி மயக்குது அந்த உயிர்களை, உலகமாகிய மாயாமலம், மாயாமலம் தான் எங்களுக்கு உடன்பாடாச்சே, உலகமாகிய மாயாமலம் அப்படி மயக்குது ஐயா உயிர்களை, அப்படி மயக்கி வச்சிருக்குது. அதனால உயிர்களுக்கு எந்த உயிருக்கும் தான் உயிர்ங்கிற உணர்வு இல்லை, எந்த உயிருக்கும் தான் உயிர்ங்கிற உணர்வு இல்ல, ஏன்னா அந்த உடம்பும் உலகமும் அப்படி மயக்குது. நல்லா சொன்னப்பா, நல்லா சொன்ன, இந்த உடம்பும் உலகமும் செய்யற மயக்கத்தினால தானே உயிர்களுக்கு தான் உயிர்ங்கிற உணர்வு வரல இல்லையா. அப்போ இந்த உடம்பு உலகங்களை எல்லாம் நீத்து விட்ட நிலையிலே இல்லையா, இடையில கேவல நிலையை கூடும் இல்லையா, உயிர் வந்து அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலமாகலாம் இல்லைங்களா, அப்ப இடையில கேவலத்தை பொருந்தும் மறுபடி சகலத்துக்கு வரும். அப்போ இந்த உடல் கருவிகளை எல்லாம் விட்ட நிலையில் இந்த உயிர்களுக்கு தான் உயிர்கிற உணர்வு வரணுமே, அவர்கள் சொல்வது இப்படி வைத்துக் கொண்டால், ஏன்னா உலகமும் உடம்பும் தானே உயிர்ங்கிற உணர்வையே ஏற்பட விடாம மயக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த உடல் கருவிகளை நீங்கிய நிலையில உயிர்கள் ஏன் தம்மையா உயிர்கள் என்று உணரவில்லை, உடம்போடு கூடியிருக்கும் போதுதான் உணர முடியல, உடம்பு மயக்குது உலகம் மயக்குது, உடம்பையும் உலகத்தையும் விட்டு நீங்கிய நிலையிலே உயிர்கள் அப்போதும் தாம் உயிர் என்று உணர்வதில்லையே, ஏன் உணரல என்றால் இல்லையா, இவை விடுங்கால் உணர்வுள் தோயும் நெல், உணர்வு உள் என்பதை உள் உணர்வு என்று வைப்பார், மாத்தி வச்சுக்கணும், இவை விடுங்கால் என்றால் உலகத்தையும் உடம்பையும் விடும்போது உணர்வுள் உள் உணர்வு தோயம் நெறி இல்லதாதல், அந்த உள்ளுணர்வு தான் ஆன்மாங்கிற உள்ளுணர்வு, அந்த உள்ளுணர்வுல ஏன் தோயவில்லை என்றால் அது அதுக்கு காரணம் அறியாமை என்று சொன்னான். உடம்பிலிருந்து நீங்கிய போது ஏன் இது தன்னை ஆன்மான்னு உணரல, உணரலதான், அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு காரணம் அறியாமைன்னு. அந்த அறியாமையை செய்வதுதான் யா ஆணவமலம். அறியாமை நீ என்று சொல்கின்றாயே, இதைத்தான் ஆணவமலம் என்பர். துணிந்துள்ளோரே, துணிந்துள்ளோர்னா தெளிவு பெற்றவர்கள். சிவகுருநாதன் திருவடி நிலையிலே இருந்து சிவாகமங்களை பயின்ற அந்த தெளிவு பெற்றவர்கள். நீ அறியாமை என்று சொன்னதை ஆணவமலம் என்று தெளிவாக சொல்வார்கள். ஆணவமலமே உன்னு கிடையாதுன்னு சொல்றேன், அப்ப ஏன் எந்த உயிருக்கும் தான் உயிர்னு தெரியல அப்படின்னு கேட்டா, இந்த உடலும் உலகமும் அப்படி மயக்கி வச்சிருக்கு உயிர்களை, அதனால தான் உயிருக்கு அந்த ஆன்ம உணர்வு இல்லைங்கிற. இப்ப உடல் உலகங்களை நீங்கிய நிலையில இந்த உயிருக்கு ஆன்ம உணர்வு வந்திருக்கணுமே, தான் உயிர்ங்கிற ஒரு தெளிவு வந்திருக்கணுமேனா, உடல் உலகங்களை நீங்கினா அந்த உயிருக்கு அறியாமை வந்துருதுன்னு சொன்னான். அப்ப அந்த அறியாமை ஏற்படுவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த அறியாமையை அவ்வாறு செய்வதுதான், அவ்வாறு அறியாமை செய்வதுதான் ஆன்ம மலம் என்று சொல்லி அடுத்த பாடலிலே மிக அற்புதமாக மிக அற்புதமாக ஆணவமலத்து உண்மை நிலைநாட்டுகின்றார். மிக மிக அற்புதம், எவ்வளவு நாளும் போற்றலாம். அடுத்த பாடல, அந்நியமானவை உணர்த்தி அனன்யமாய் நிறைந்த அறிவு அறியாமையினானும் அருள் நிலவும் காலம் தன்னில் அவனே யாவுமாய் நின்ற தொன்மை தாம் உணர்தலானும் உயிர் தான் என ஒன்றிலதாம் அன்னியிடும் அறம் மாயை கண்மங்கள் மாறி வந்திடும் இங்கு இது வழுவாது ஆதலினால் மனத்தால் உன்னறிய திருவருளை ஒளிய மலம் உளதென்று உணர்வரிதாம் அதன் உண்மை தெரிவரிதாம் உனக்கே. இந்த பாடல்ல ஆணவமலம் உண்டு என்று நிலைநாட்டுவதோடு மட்டுமல்லாமல், அதுதான் பெருந்திறப்பு, ஆணவமலம் உண்டு என்று நிலைநாட்டுவதோடு மட்டுமல்லாமல் ஐக்கியவாத செய்வர்களுக்கு அவர்களை மாதிரி கொள்கை உள்ள மற்றவர்களுக்கும் ஆணவமலத்து உண்மை ஏன் புரியவில்லை அந்த காரணத்தையும் சொல்றாங்க. ஆணவமலம் உண்டு நிலைநாட்டுவதோடு மட்டுமல்லாமல் ஏன் மற்ற சித்தாந்த செய்வர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் ஆணவமல உண்மை ஏன் புரியவில்லை என்ற காரணத்தையும் சொல்றாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்நியமானவை உணர்த்தி அனன்யமாய் நிறைந்த அறிவறியாமை தான். அந்நியமானவைனா என்ன? உயிருக்கு புறத்தே உள்ள பொருள்கள். எட்டாம் சூத்திரம் சிவஞான போதம் எட்டாம் சூத்திரம் இறுதி அடியை நினைச்சு பார்த்தா, அந்நியமின்மையின் அரண்கடல் செல்வே. அப்போ அந்நியம் இல்லாமல் இருக்கிற பொருள் ஒரு பொருள் தான் இல்லையா? உயிரிடத்திலே அந்நியம் இல்லாமல் கலந்திருக்கின்ற பொருள் ஒரு பொருள் தான், அது சிவபரம் பொருள். மற்ற பொருள்கள் எல்லாம் உயிருக்கு அந்நியமானவை. அதனாலதான் அதர்வசிகை என்ற உபநிடதத்தில், அதர்வசிகை என்று ஒரு உபநிடதம், அதுல சிவ ஏகோ தியேயக, சிவன் ஒருவனே தியானிக்க தகுந்தவன் இல்லையா? சிவங்கரக, சிவபெருமான் மங்களத்தை செய்பவன், இரவா பெருநிலையை அந்த முத்தி பெருநிலையை அருள்பவன், சர்வம் அந்நியத் பரித்தியஜ்ய, மற்றவை அனைத்தையும் அந்நியமாக கருதி விட்டுவிடுக. சிவபெருமான் ஒருவனையே தியானம் செய்க, மற்ற அனைத்தையும் அந்நியமாக கருதி விட்டுவிடுக. அப்போ சிவபெருமான் ஒருத்தர் தான் அந்நியம் இல்லாமல் நம்மோடு இருக்கின்றார், மற்றவையெல்லாம் நமக்கு அந்நியமானவை என்று அதர்வசிகை உமனிடம் சொல்வதை காஞ்சி புராணத்திலே நம்ம சுவாமிகள் அதை அப்படியே தமிழிலே தந்திருக்கின்றார்கள். ஒரு பாடல்ல தந்து இவ்வாறு அதர்வசிகை கூறுகின்றது என்றே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதனால பின்னால பாடங்கள் எல்லாம் மாத்தினாலும் நமக்கு வலுவா ஆதாரம் காஞ்சி புராணத்தில் இருக்குது, கந்த புராணத்தில் இருக்குது இல்லைங்களா? அத மாதிரி நீங்க அந்நியமானவைன்னு சொன்னது எதன்னா, ஐம்புலன்கள், சுவை ஒளி ஊறு ஓசை மனம், இந்த ஐம்புலன்களையும் உணர்த்துவது எது என்றால் ஆணவமலம் என்று இந்த பாடல் கூறுகின்றது. ஆணவமலம் நமக்கு உணர்த்துற வேலை செய்யுமா? நம்ம அறிவை மறைக்கிறது இல்ல, அதனுடைய வேலை அறிவுக்கு ஒன்றை அதை உணர்த்துமா என்று சொன்னால், இந்த இடத்துல எப்படி பொருள் கொள்ளணும்னா, இந்த ஐம்புலன்களை நாம உணர்வதற்கு காரணமாக இருக்கின்றது, அதுதான் உணர்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது, காரணமாக இருக்கின்றது என்பது கருத்து. ஆணவ மலமே நேரடியா வந்து உணர்த்தல இல்லையா? என்ன அப்படின்னு சொன்னால், திருவருள் தான் நமக்கு உணர்த்துகின்றது. அது சுவையை உணர்ந்தாலும் சரி, மனத்தை உணர்ந்தாலும் சரி, உருவத்தை உணர்ந்தாலும் சரி, திருவருள் தான் உணர்த்துகிறது. ஆனா திருவருளுடைய நோக்கம் என்ன? நமக்கு இந்த உலகத்துல உள்ள ஐம்புலன்களை உணர்த்தணும் என்பதா திருவருளின் நோக்கம்? இல்ல, நமக்கு சிவத்தை உணர்த்த வேண்டும், தன்னையே காட்ட வேண்டும் என்றுதான் பெருமான் நினைக்கின்றார். தன்னுடைய அருளாலே தன்னையே காட்ட வேண்டும் உயிர்களுக்கு என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனா தன்னை காட்டாமல் பெருமான் இந்த உலகத்து விடயங்களையே நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறாரே, அதுக்கு காரணம் என்ன? அவரை காண வேண்டும் என்றால் நாம ஆணவமனத்திலிருந்து விடுபடணும், விடுபடாம இருக்கிறோம். ஆகையினாலே படிப்படியாக அதிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ப வினைகளை செய்து வினைப்பலன்களை அனுபவிச்சுதான், ஒரு பக்குவப்பட்டு தான் இந்த உயிர் என்ன செய்யணும், ஆணவமனத்திலிருந்து விடுபடணும். ஆகவே ஆணவ நோய் தீரும் பொருட்டு, நோய் தீர்ந்த பிறகு உணவு உண்ணலாம், சிவன் தான் உணவு. நோய் தீர்ந்த பிறகு அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கலாம். அப்ப நோய் தீரும் வரை சிகிச்சை வேணும் அல்லவா? அந்த நோக்கிலே விடயங்களை நமக்கு உணர்த்துகின்றார். அப்போ உணவு சாப்பிட வேண்டிய ஒருத்தன் மாத்திரை மருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவன் சொல்றான், இந்த மாத்திரை மருந்துகள் எல்லாம் எனக்கு ஊட்டுவது இந்த நோய் அப்படிங்கிறான். அப்படி சொன்னான்னா அதன் கருத்து என்ன? நம்ம நினைச்சுக்கிடுவோம், நோய் வந்து நேரடியா ஊட்டல, இந்த மாத்திரை மருந்து சாப்பிடக்கூடிய நிலைமையில நான் இருப்பதற்கு காரணம் அந்த நோயின் அர்த்தம் இல்லைங்களா? அதே மாதிரி சிவத்தை அறிய வேண்டிய நாம ஐம்புலன்களை அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இந்த ஆணவ மலம். அந்நியமானவற்றை நாம் உணர்வதற்கு ஏதுவாக இருப்பது ஆணவ மலம் என்ற கருத்திலே அந்நியமானவை உணர்த்தி என்று சொன்னார். அந்நியமானவை உணர்த்தி அனன்யமாய் நிறைந்த அறிவு அறியாமையினானும், அந்நியமான புலன்களை உணர்வதனாலே என்ன ஒரு குறைபாடு என்று சொன்னால், அனன்யமாக, அனன்யம்னா அந்நியத்துக்கு எதிர்ப்பதம், அந்நியத்துக்கு எதிர்ப்பதம் அனன்யம். அந்நியம்னா நம்ம விட்டு பிரிந்திருப்பது, அனன்யம்னா பிரிப்பின்றி நம்மோடு கலந்திருப்பது. அந்நியமான புலன்களையே அறிந்து வருவதனால நம்மோடு அனன்யமாக பிரிப்பின்றி கலந்திருக்கின்ற சிவத்தை அறியாமல் இருக்கின்றோம் இல்லைங்களா? அனன்யமாய் நிறைந்த அறிவு அறியாமையினாலும். ஆகையினாலே இந்த நிலை ஏன் உயிருக்கு ஏற்பட்டது சிந்திக்க வேண்டும். அந்நியமான புலன்களையே அறிவதற்கு காரணமாக ஆணவ மலம் இருக்கின்றமையினாலே அனன்யமாயிருக்கின்ற திருவருளை நாம அறியாமல் இருக்கின்றோம். எந்த காலத்தில? பெத்த காலத்தில், பெத்த காலத்தில். சரி, திருவருளை பொருந்துகின்ற முத்தி காலத்தில் அப்ப எப்படி அனுபவம் இருக்கு என்று சொன்னால், அப்போ சிவத்தை அறிகின்றோம், அனன்யமாயிருந்த சிவத்தை அறிகின்றோம். அதுதான் அந்நியமின்மையின் அரண்களல் செலுமேன்னு சொன்ன மாதிரி, அந்நியமில்லாத சிவத்தை சார்ந்து விட்ட முத்தி காலத்திலே அந்த சிவத்தை அறிகின்றோம். எப்படி அறிகின்றோம்? தன் உயிரில் பிரிப்பின்றி சிவம் கலந்திருக்கிறது, அதுபோல எல்லா உயிரிலும் பிரிப்பின்றி சிவம் கலந்திருக்கின்றது என்று அருள் நிலவும் காலத்தில் அறிகிறோம். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு திருஞான சம்பந்தர். திருஞானம் தான் திருவருள், அதோடு சம்பந்தம் கொண்டார், தொடர்பு கொண்டார். ஞானப்பால் வாயிலாக தொடர்பு கொண்டு அவர் தன் உயிரிலும் அதுபோல எல்லா உயிரிலும் சிவபெருமான் கலந்திருக்கின்றார், உயிருக்குயிராக பிரிப்பின்றி இருக்கிறார் என்ற உண்மையை தாம் கண்டு நமக்கு தேவாரத்திலே உணர்த்தி அருளினார். என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 84 லட்சம் யோனி பேதத்துக்குள்ள எல்லா உயிர்களும் அடங்கும். அப்போ சொல்றார், உரை சேரும் 84,100,000 யோனி வேதம் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் என்று அனுபவத்தில் கண்டு சொல்லியிருக்கின்றார். அனுபவத்தில் கண்டு சொல்லியிருக்கின்றார், உயிர்க்குயிராய் நிற்கின்றான் பாருங்கள்னு சொல்றார். அவர் அதை நேரிலேயே கண்டார். ஆகையினாலே ஏன்னா அந்த அருள் நிலவும் காலத்துல அந்த காட்சி தெரியுமா? இங்க சொல்றார், அருள் நிலவும் காலம் தன்னில் அவனே, தன்னிடத்தில் பிரிப்பின்றி இருக்கின்ற அந்த சிவபெருமானே யாவுமாய் நின்ற தொன்மை, எல்லா உயிர்களிடத்திலும் மற்ற எல்லா பஞ்சபூதங்களிடத்திலும் இப்படிதான் பிரிப்பின்றி இருக்கின்றான், இன்று நேற்று அல்ல எப்போதும் அப்படிதான் இருக்கிறான், அந்த தொன்மை தெரிய வருமா? அந்த தொன்மை வார்த்தை போட்டிருக்கார் பாருங்க, தன்னில் அவனே யாவுமாய் நின்ற தொன்மை தாம் உணர்தலானும். எப்படிங்க அருள் நிலவும் காலத்துல மட்டும் தன்னிடம் இருக்கின்ற சிவத்தை அறிய முடிகிறது, தன்னிடம் இருக்கின்ற சிவமே எல்லா பொருளிலும் இருக்கிறது என்ற பேருண்மையையும் அறிய முடியுது இல்லையா? ஆனா பெத்த காலத்துல இந்த உண்மையை அறிய முடியலையே. பெத்த காலத்துல என்னதான் செய்ய முடியுது? அந்நியமான புலன்களை மட்டும்தான் அறிய முடியுது இல்லைங்களா? அப்ப ஏன் அந்த பெத்த நிலையில அப்படியும் முத்த நிலையில எப்படி இருக்கிறோம்? அதுக்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? பெத்த நிலையில ஏன் இதை அறிய முடியல? ஏன் அறிய முடியல இல்லையா? பெத்த நிலையில அருள் நிலவும் காலத்துல மட்டும் அறிய முடிஞ்சதே ஏன் அப்படின்னா, அதுக்கு அந்த இடத்துல காரணமா இருப்பது அதுதான் ஆணவ வளம். ஆணவ வளம் நீங்காமல் மறைத்துக் கொண்டிருந்தபடியினாலே பிரிப்பின்றி அனன்யமாயிருந்த சிவத்தை அறிய முடியவில்லை. புறத்தே உள்ள உருவத்தையும் ஓசையையும் மனத்தையும் தான் அறிந்து வர முடிந்தது. அருள் நிலவும் காலத்திலே அது ஆணவமலம் நீங்கிய காலம், அருள் நிலவும் காலம், சத்துநிவாதம் பெற்ற காலம். அந்த காலத்திலே ஆணவமலம் நீங்கிவிட்டதனால் இனி சிவத்தை அறிய தடையில்லை என்ற ஒரு ஒரு பெரிய நிலை வாய்ப்பு ஏற்பட்டது. அதனால தன்னிடத்திலும் சிவம் இருப்பதையும் எல்லா பொருளிலும் இருப்பதையும் அது தடையின்றி அறிந்து மகிழ்ந்து போற்றுகின்றது. ஆகவே முதலில் சிவத்தை அறிய முடியாமல் இருந்ததற்கும் பின்னர் அதே உயிர் சிவத்தை அறிவதற்கும் காரணமாக இருப்பது எதுவோ அதுவே ஆணவ பலம் இல்லைங்களா? ஏன்னா அருள் நிலவாத காலத்துல வந்து உயிரே இல்லைன்னு சொல்லும்படி அந்த உயிரை மறைத்து இருந்தது ஆணவ பலம். அதனாலதான் உயிர் தன்னையும் அறிய முடியல, சிவத்தையும் அறிய முடியல. அருள் தான் என்ன பண்ணுது, மலமறைப்பை நீக்கி உயிரையே வெளிப்படுத்துகிறது. என்னையே எனக்கு தந்த நின்னை என்று தாய்மான சுவாமி சொல்லுவார். நான் ஒரு பொருள், நான் உயிர்னு நானே உணரும்படி செய்தவர் சிவபெருமான்னு சொல்லுவார். அவர் தன்னை தந்தது அல்ல, நம்மையே நமக்கு தருகின்றார். நாம ஆன்மாங்கிற உணர்வே அவர் உணர்த்தி தான் நமக்கு தெரிய வருது. அதனால இந்த ஆணவ மல மறைப்பு இருந்ததனால்தான் முதலில் இந்த உயிர்கள் சிவத்தை அறிய முடியவில்லை. அதே உயிர் முத்தியில் அறிகிறது. முத்தியில் உயிர் சிவத்தை அறியும் போது ஐக்கியவாசிவருக்கும் உடன்பாடு. முத்தியில் அறியுது அல்லவா, முதல்ல அறியாம இருந்ததே. அதுக்கு காரணமா இருக்கதான் ஆணவ மலம். ஆகவே இந்த ஆணவ மலம் முத்தி அடைகின்ற வரையில் உயிரை விட்டு நீங்காமல் இருக்கும், நிலைபெற்று இருக்கும் முத்தி அடைகின்ற வரையில். அது கேவல நிலையா இருந்தாலும் சரி, சகல நிலையா இருந்தாலும் சரி, ஆணவ மலம் உயிரிடத்துல இருக்கும். ஆனா மாஜை கண்மங்கள் இருக்குதே, அவை சகல நிலையில் தான் உயிரிடத்திலே வேலை செய்யும். கேவல நிலையில் மாயை கண்மங்களுக்கு வேலை இல்லை. ஆகவே அவை உயிரை சார்ந்தும் பிரிந்தும் சார்ந்தும் பிரிந்தும் வரக்கூடியவை இல்லையா, இடையில் வந்து சேர்பவை. எப்போ உயிர் பிறவிக்கு வருதோ அப்போ வந்து சேர்பவை ஆகந்துக மலங்கள். ஆனா முத்தி அடைகின்ற வரை, அனாதி கேவலம் தொட்டு முத்தி வரையும் நீங்காமல் இருப்பது ஆணவ மலம். ஆகவே அது சகச மலம். இந்த வேறுபாடு இருக்குது. ஆகவே மாயை கண்மங்கள் மாறி வந்திடும், மன்னியிடும் மனம், மலம் ஆணவ மலம் நிலை பெற்று இருக்கும். மாயையும் கண்மங்களும் போகும் வரும், போகும் வரும் இல்லையா. இது வலுவாது, இதுல மாற்றமே இல்லை. ஆதலினால் அதுக்கப்புறம் தான் சொல்றார், சிவத்தை அறியாமல் இருந்த உயிர் பின்னர் சிவத்தை அறிகின்றது. இந்த ஒரு வேறுபாட்டை செய்வதற்கு காரணமா இருப்பது ஆணவ மலம் என்று உணர்த்திவிட்டு, அது எப்போதும் உள்ள சகசமலம், மாயையும் கண்மமும் போயிட்டு வரக்கூடியது என்றெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியில சொல்கிறார், இந்த ஆணவ மலத்து உண்மையை ஐக்கியவாத சைவனாகிய உன்னால் ஏன் உணர முடியவில்லை தெரியுமா என்று சொல்றார். பாருங்க, மனத்தால் உன்னறிய திருவருளை ஒளிய மனம் உளதென்று உணர்வறிதாம். திருவருட்சார்பு பெற்றால் ஒளிய ஆணவ மலத்தின் உண்மையை உணர முடியாது. இப்ப நாமெல்லாம் ஆணவ மலம் உண்டு என்பதை திறந்த மனதுடன் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறோம். நமக்கு ஒண்ணு எந்த கட்டாயமும் இல்ல, சைவ சித்தாந்தம் தான் ஏத்துக்கணும்னு யாருடைய கட்டாயத்துக்கும் நிர்பந்தத்துக்கும் பணிந்து வந்து நாம சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளலையே. நமக்கே உணர்தோம், நம்ம சரியாதான் சொல்லியிருக்கு இதுல செய்திகள்லாம் என்று நாம வந்து எல்லா தடைவிடைகளோடும் ஆசிரியர் உணர்த்துகிறார் இல்லையா. அதனால நாம ஏத்துக்கொள்கிறோம். அப்போ இந்த ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு வரணும்னா அதற்கு ஏற்ற ஒரு திருவுருட் சார்பு இருக்க போய் தான் வருது. உமாதிசிவம் உணர்த்துகின்றார்கள் இங்க, அது அடியன் சொல்லவில்லை, உமாதிசிவம் சொல்கின்றார்கள். திருவருட் சார்பு இருந்தால்தான் ஆமா ஆணவ மலம் இருக்கிறது என்ற ஒரு தெளிவு ஏற்படுமா? திருவருட் சார்பு இல்லாதவர்கள் ஆணவ மல தூண்மையை உடன்பட மாட்டார்கள். அவன் ஆணவ மல தூண்மையை உடன்பட்டுட்டா உடனடியா சிவபெருமானே பரம்பொருள் என்பதையும் ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா அதை நீக்கக்கூடியவர் எங்கள் கடவுள் என்று எந்த சமயமும் சொல்லவில்லை. அதை நீக்கக்கூடியவர் சிவபெருமான் என்று சைவ சித்தாந்தம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால திருவருட்சார்பு பெற்றால் ஒழிய, அந்த திருவருள் எப்படிப்பட்டது, மனதையும் கடந்தது இல்லையா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். ஆகவே மனத்தால் உணரிய சித்தமும் செல்லா சேர்ச்சியன், மனத்தாலும் நினைத்தற்கரிய அந்த திருவருட்சார்பை பெற வேண்டும். பெற்றால்தான் ஆணவம் என உண்மை தெரியும் இல்லையா? அதன் உண்மை தெரிவரிதா உனக்கே, நீ திருவருள் நெறியை சாரவில்லை, ஆகவே உனக்கு அதன் உண்மை தெரியவில்லை. திருவருளை சார்ந்தால் தான் அதை பெற முடியும், திருவருள் சார்பு பெற்றால்தான் அறிந்து கொள்ள முடியும். நீ அந்த திருவருள் நெருக்கே இன்னும் வரல, சித்தாந்த சைவம் என்ற சமயத்துக்குள்ளே இன்னும் நீ நுழையல, அதனால உனக்கு அது தெரியவில்லை. ஆகையினாலே அன்பர் பெருமக்களே, சைவ சித்தாந்திகளாகிய நாம மட்டும்தானே ஆணவமனம்னு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சைவ சித்தாந்தத்தை தவிர வேற எந்த தத்துவமும் ஆணவமனம் உண்டு சொல்லவே இல்லையே, நாம மட்டும் சொல்றமே இது சரிதானா என்கின்ற ஒரு ஒரு தயக்கம் ஒரு நடுக்கம் நமக்கு வர வேண்டியதே இல்லை. மாறாக நமக்கு இதிலே ஒரு பெருமிதம் ஒரு பெருமை நமக்கு வரணும். சைவன்கிறதுல ஒரு சித்தாந்த சைவன்கிறதுல ஒரு பெருமை வரணும். ஏன்னா இந்த பாடல் அதை உணர்த்துது. திருவருள் பெற்றவர்களுக்கு மட்டும்தாயா தெரியுங்க உண்மையில அந்த திருவருள். இந்த ஒரு வார்த்தையில சொல்லல, ஆசிரியர் எத்தனை தடவிடைகளோடு இந்த பாடலினும் இதுக்கு முந்தைய பாடலினும் ஆணவமனத்துமே நிலைநாட்டுகின்றான், நிலைநாட்டி விட்டு இறுதியை சொல்கின்றான். இப்படி எல்லாம் சிந்திச்சு ஆணவமனத்து உண்மையை உடன்படணும்னா அதுக்கு ஒரு திருவருள் பேரு இருக்கணும். அந்த திருவருள் பேரை தரக்கூடியது சித்தாந்த சைவ நெறி. அந்த நெறிக்கு நீ இன்னும் வரவில்லை, ஆதலினாலே அந்த சமயத்தாரை நோக்கி சொல்கிறார், ஐக்கியவாத சமயத்தாரை நோக்கி, அந்த நெறிக்கு திருவருள் நெறியாகிய முன்னறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னறியே சரணாதல் சின்னமேன்னு இந்த சித்தாந்த நெறியில சரணடைஞ்சிருக்கணும். நீ அடையாம நீ வேறொரு மார்க்கத்திலே இருந்து கொண்டு அதன்படி நீ சொல்லிக் கொண்டிருப்பதால் உனக்கு இன்னும் ஆணவமலத்து உண்மை தெரியவில்லையப்பா என்று சொல்லி அவருடைய சிந்தனையை நன்றாக தூண்டிவிட்டு அந்த நிலையிலே முடித்து விடுகின்றார். எவ்வளவு அற்புதமாக நம்முடைய உமா சிவாச்சாரிய சொல்லியிருக்கின்றார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இதுகாரும் கேவலாவத்தை பற்றியும் அந்த கேவலாவத்திலே உயிரை பரிபூர்ணமாக ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆணவ மலத்தினை இல்லை என்று மறுத்த கருத்தினை வாங்கி அந்த அந்த மறுப்பு பொருந்தாது என்று அதை நிலைநாட்டி மறுப்பு பொருந்தாது என்று அந்த மறுப்பினை விளக்கி அந்த ஆணவ மலத்துண்மையை நிலைநாட்டி மிக அருமையாக ஆசிரியர் விளக்கியுள்ள செயற்களையும் இதுகாரம் பார்த்தோம். இனி நாம் சகலாவத்தை பற்றி விளக்கக்கூடிய பாடல்களை பார்க்க வேண்டும். தொடர்ந்து சகலாவத்தை பற்றியும் சுத்தாவத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல்களை பார்க்கலாம். திருச்சிட்டம்பலம்.